நம்ம இது வரைக்கும் 10 வாதைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். 10 வாதைகளை நம்ம பார்க்கும்போது இந்த 10 வந்து எகிப்தின் மேல கடவுள் கொண்டு வந்த வாதைகள் வந்து அதுக்கு ஒரு முறை இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆர்டர், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்கு என்ன நம்ம பார்க்கும்போது என்ன ஏனோ தானோன்னு செய்யற மாதிரி இருக்கு ஆண்டவர் இல்லைங்களா. திடீர்னு ரத்தம் கொண்டு வராரு, அப்புறம் என்ன பண்றாரு, தாக்குல கொண்டு வராரு, ஏன் இதெல்லாம் அவர் செய்யறாருன்ற மாதிரி நமக்கு இருக்கலாம். அதுல ஒரு ஆர்டர், ஒரு முறைய நம்ம பார்க்கணும். அதுல 10 வந்து அந்த கடைசி வாதம் வந்து அவங்களுடைய முதல் புள்ள சாகிற ஒரு வாதம், அது பயங்கரமான வாதம். அதை விட்டோம்னா இந்த மத்த 9 வாதைகளை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செட்டு செட்டா பண்ற மாதிரி, 3 3 3 3 செட்டா பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆராய்ந்து படிச்சோம்னா எப்படி 3 செட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் வாதைக்கு, செகண்ட் வாதைக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, 3வது வாத வார்னிங் இல்லாம வருது. அப்படித்தான் 3 3 வருது. முதல்ல எல்லாமே ரத்தமா மாறணும் அப்படின்னு சொன்னாரு, சொல்லிட்டு தான் மாத்தினாரு. அடுத்தது தவக்கல எல்லாம் வரும்பா, நாளைக்கு வரும் அப்படின்னு ஒரு நாள் டைம் கொடுத்தாரு. 3வது அந்த பேன்கள் வர்றத பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் இல்ல. அதே மாதிரி அடுத்த செட்டை பாத்தீங்கன்னா அடுத்த செட் என்ன, பலவிதமான வண்டுகள் வரோன்னு வார்னிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய மிருகங்கள்லாம் கொல்லைனோல சாவோன்னு வார்னிங் வந்துச்சு. போன வாரம் நம்ம பார்த்தது என்னது, கொப்புளங்க, அதுக்கு வார்னிங்கே இல்ல பாருங்களா. அதே மாதிரி இன்னொரு செட் எடுத்து பார்த்தோம்னா இப்போ வரப்போற நம்ம படிக்க போற வாதம் வந்து இப்போ படிக்க போறது என்ன, 3வது செட்டு ஹேல், கல்லு மலை உழுவோம் அப்படின்றாரு, அதுக்கு வார்னிங் தான் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி வரோன்னு வார்னிங் வருது. அதுக்கப்புறம் இருள் வர்றது பார்த்தா வார்னிங்கே இல்ல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு, 2க்கு வார்னிங் வருது, 3வதுக்கு. நான் என் பிள்ளைக்கு ஜானுக்கு சொல்லுவோம், ஏதாவது பண்ணணும்னா ஜான் 1 2 3வது 3 சொல்ல மாட்டேன், 3 சவுண்ட் தான் கேட்கும். அந்த மாதிரி 3 சவுண்ட் தான் கேட்கும். அந்த மாதிரி கடவுள் வந்து அவரு சொல்லி இருக்கிறாரு, ரொம்ப பொறுமையுள்ள ஒரு தாத்தா மாதிரி, நமக்கு என்ன பண்ணாலும் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல அவரு. அவர் டைம் கொடுக்கிறாரு, பொறுமையுள்ளவர், இறக்கம் உள்ளவர் தான். ஆனா மனிதனுடைய ஆவியோடு எப்போதும் நான் போராட மாட்டேன், சொல்லுவேன், பொறுமையோடு சொல்லுவேன், இறக்கத்தோடு சொல்லுவேன். அவன் தெரியாம திடீர்னு அடிக்குவேன், அப்படி அடிக்கிறவர் தான் அவரு. திருந்தலைன்னா திடீர்னு அடி கொடுக்கிறவர் தான். அப்படித்தான் இதுல பாக்குறோம், 1 2 3 சொல்லாம அடி. அப்படித்தான் அந்த வாதையில வர்றத பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம், ஒரு ஆவிக்கூறிய படம். அந்த அர்த்தத்துல இதுல போடல, ஆனா ஆவிக்கூறிய படத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை கொடுக்க பார்க்கலாம் ஆவிக்குரிய விதத்துல. ஏன் தவுக்குல வருது, திருப்பின்னு பேன் வருது, திருப்பின்னு பார்த்தா என்ன வருது, கொப்பளங்க வருது, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன படங்க, இதெல்லாம் ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி எதோ பண்றாருன்ற மாதிரி நமக்கு இருக்கலாம். ஆனா ஒரு படம், ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார், பாவத்தில் வீழ்ச்சி அடைந்த உலகத்தை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்றது இந்த வாதைகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்க்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணாடி, அவர் பார்க்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை நம்ம வாங்கி போட்டுட்டு பார்த்தோம்னா, அவர் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல என்ன பார்க்கிறாரு, எல்லோரும் ஆத்மீக விதத்துல செத்து இருக்கிறாங்க இல்லைங்களா. எங்க பார்த்தாலும் சாவு, எங்க பார்த்தாலும் சாவு. ஆத்மீக விதத்துல மாத்திரம் சாவு இல்ல, சரீர பிரகாரமும் ஒரு நாளுக்கும் சாவை நோக்கி மனுஷன் போயிட்டு இருக்கிறான். எத்தனை நாள்ல சாவா, ஆவரேஜ் லைஃப் பார்த்தோம்னா 50 வருஷம் இல்லைங்களா. அது என்னங்க கடவுளுக்கு முன்னாடி, நமக்கு தான் பெருசு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம். கடவுளுக்கு முன்னாடி என்ன ஆயுசு, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி இருக்குமா. அப்பனா 50 வருஷம் ஆயுசு என்ன அவருக்கு, மனுஷன் சாவறான் டெய்லின்றத அவர் பாக்குறாரு, டெய்லி சாவதான் அவர் பாக்குறாரு இந்த உலகத்துல. அதனாலதான் அந்த ரத்த விழாறு, எங்க பார்த்தாலும் ரத்தத்தை பாக்குறதுக்கு எகிப்துல காரணம் என்ன, ரத்தம் எப்ப பார் சாவ நினைவுபடுத்துகிறது, செத்துக்கிட்டு இருக்கிறான் மனிதன், இந்த உலகம் செத்துக்கிட்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் சாவதான் அவர் பாக்குறாரு, ஆத்மீக விதத்துல சாவு, சரீர விதத்துல சாவை நோக்கி போகிற ஒரு உலகம், அதத்தான் அவர் பாக்குறாரு. அது மாத்திரம் இல்லாம இப்படி அலங்கோலமா டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற அகங்காரம் பெருமை எவ்வளவு பெருசு இல்லைங்களா. டெய்லி சாவற நீ, ஆனா என்ன பேச்சு, என்ன சத்தம், என்ன பந்தா, டெய்லி செத்துக்கிட்டு இருக்க ஆத்மீகத்துல செத்துருக்க, என்ன சத்தம் போடுற நீ, சாவுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியல, இந்த உலகத்தை விட்டா அவனுக்கு வேற ஒன்னும் தெரியல. அதுல ஒரு தவக்கல என்ன பண்ணுமா, அதனோட குளத்துல இருந்துகிட்டு வெளியில அந்த குளம் தான் உலகம் நினைச்சுக்கோமா, தவக்குல இருக்கிற குளம் தான் உலகம் நினைச்சுக்கும். இதுக்கு வெளியில என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன எப்படி பிறந்தோம் தெரியாது, ஆனா அது குளம் தான் உலகம் நினைச்சிட்டு சந்தோஷத்துல அது சத்தம் போடுமா, அது கொக்கான்னு சத்தம் போடும் இல்லைங்களா, அது ஏன் பெருமையில சந்தோஷத்துல எல்லாம் அடைந்த மாதிரி அது ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அது சத்தம் போடுமா. இந்த உலகத்துல மனுஷங்களை பாவி மனுஷங்களை கடவுள் பார்க்கும்போது அப்படித்தான் பாக்குற, தவுக்குலைங்க மாதிரி இந்த குளந்தான் என் உலகம், இது விட்டா செத்தா எனக்கு என்ன ஆகும்ன்றத பத்தி கேர் இல்ல, இந்த குளத்தை விட்டு என்ன இருக்குது வெளி உலகத்தை விட்டு என்ன, இந்த உலகம் தான் என் இன்பம், சாப்பிடணும் தூங்கணும் அதுக்குதான், பரலோகத்தை பத்தி யோசனை இல்ல, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல இது தான்ற மாதிரி தவுக்குலைங்க மாதிரி பாக்குறாரு. ஒரு படம், ஆவிக்குரிய படம். அது மாத்திரம் இல்லாம அந்த மாதிரி பெருமைகளா இப்படி வாழ்ற மனுஷனுக்கு எதுக்காக அவன் வாழ்றான், அந்த நர்வ் எண்டிங்ஸ் நர்வ் எண்டிங்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது, நரம்பு முனைகளா, நரம்புல இருக்கிற முனைகள், அங்கத்தான் ஃபீலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது, ஏதாவது ஃபீலிங், அந்த ஃபீலிங் தான் அவன் வாழ்றது, அந்த ஃபீலிங். அதுக்கு தான் பைபிள்ல மாம்ச இச்சைகள், மாம்ச சிலது அப்படியே உடம்பே டிங்கில் ஆகும் இல்லையா, அதை பார்த்தா அப்படியே இன்பம், இதை பார்த்தா அதை சாப்பிட்டா அப்படியே நம்ம சாப்பிட்டா இன்பம் ஏன் கிடைக்குது நமக்கு, அந்த நரம்புங்கள்ல ஃபீலிங் வருது நமக்கு இல்லைங்களா, அந்த ஃபீலிங் அந்த சிற்றின்பம் அந்த மாம்ச இச்சைகளுக்கு தான் அவன் வாழ்றது, அவன் வாழ்க்கையெல்லாம் அதுக்கு தான் வாழ்றது, அந்த ஃபீலிங் வரணும் அந்த இது வரணும், ஆனா அந்த மாம்ச இச்சைகள் வந்து அவன் ஆத்மாக்கு பேன் கடிக்கிற மாதிரி. மூணாவது வாதம் என்ன, பேனுங்க, பேனுங்களுக்கு அந்த பேன் கடிக்குத்தான் அவன் வாழ்றது, ஆனா ஆத்மீக விதத்துல அது பேன் கடிக்கிற மாதிரி, மாம்ச இச்சைகள் ஆத்மாவை அழிச்சு போடுதுன்னு வேதம் போட்டுல, ஆனா அவன் வாழ்றது மாம்ச இச்சைகளுக்கு தான், அந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகணும் அதுக்கு தான், அந்த ஃபீல் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மாம்ச இச்சைகள் பின்னாடி தான் அவன் ஓடுறது, அது பேன் கடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்த வாதம் என்ன, பலவிதமான வண்டுகள், எங்க பிணம் இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும், ஆண்டவர் சொன்னாரு கழுகுகள் இருக்கும், ஆனா இன்னொன்னு இருக்கும், பலவிதமான வண்டுகள் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா, பிணம் இருக்கிற இடத்துல பலவிதமான, இந்த மாதிரி ஆத்மீகத்துல செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷருங்க வந்து அவங்கள ஒரு 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 பலவிதமான வண்டுகள் வந்து அவங்க மேல வந்து இருக்கிற மாதிரி பலவிதமான அசுத்த ஆவிங்க வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது, பலவிதமான அசுத்த ஆவிங்க, ஏன்னா ஃபிளைஸ் நம்ம இங்கிலீஷ்ல பாக்குறோம், ஃபிளைஸ் உடைய கடவுள் வந்து பெல்சிபப்ன்ற ஒரு வார்த்தையில வருது, சாத்தானுக்கு பேர் அது, அவன் தான் எல்லா ஃபிளைஸ் அசுத்த ஆவிங்க வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபிளைஸ் மாதிரி வேதத்துல போட்டிருக்கு, பறந்து போய் எல்லா மனுஷங்களையும் கண்ட்ரோல் பண்றதுதான் அது, புரியுதுங்களா, அந்த மாதிரி ஃபிளைஸ் மாதிரி இது செத்து இருக்கிற மனிதர்களை கண்ட்ரோல் பண்றான், எது அசுத்தாவிங்க தான் கண்ட்ரோல் பண்ணுது இவங்களை. அதுக்கப்புறம் என்ன வருவாதைய பாக்குறோம், இப்படி செத்து இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் கடவுளுடைய பார்வையில், அவனுடைய அழிவுல எப்படி போயிட்டு இருக்கிறான்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஐசாயில போட்டிருக்கு, மறுபடியும் பறக்காத ஒரு மனுஷன் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு நல்ல இடமும் இல்லையா, தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன இருக்குன்னா கொப்பளங்க இருக்குன்னு போட்டிருக்கு, ஆவிக்குரிய விதத்துல ஆத்மீக விதத்துல அவனுக்குள்ள ஒண்ணுமே நல்லது இல்ல, தலையிலிருந்து கால் வரைக்கும் கெட்டு போயிருக்கான், ஒண்ணுமே நல்லது இல்ல, மறுபடியும் பறக்காத மனுஷன் பாருங்களேன், அப்படித்தான் ஒரு படமா, மனுஷன் பாவத்துல விழுந்த மனுஷன் சாவு டெய்லி ஆத்மால செத்து இருக்கான், கடவுளை குத்தி எந்த இதுவும் இல்ல, உறவும் இல்ல, கடவுளை விட்டு பிரிஞ்சு செத்து இருக்கிறான், டெய்லி சாவை நோக்கி போயிட்டு இருக்கிறான், அந்த நிலையில இருக்கிறவனுக்கு தவுக்கல மாதிரி பெருமை சத்தம் பேச்சு, அந்த மாதிரி பேர் நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியல, ஆனா என்ன பேச்சு, அந்த தவுக்கல மாதிரி தான் பாக்குறாரு அவர் பார்க்கும்போது. அப்படி மாத்திரம் இல்லாம வேற என்ன பாக்குறோம், அவனுடைய அந்த மாம்ச இச்சைகளுக்காக அந்த பேன் மாதிரி அந்த அந்த ஃபீலிங், பேன் கடிச்சா எப்படி ஃபீலிங் ஆகுது, அந்த மாதிரி மாம்ச இச்சைகள் அவனுக்கு நல்ல ஃபீலிங் ஆனும், அதுக்காகத்தான் வாழ்றது. கடைசியாக என்ன பாக்குறோம், அந்த பாடிஸ்ல அந்த ஃபிளைஸ், அநேக விதமான ஃபிளைஸ், அந்த கட்டிகள் பாக்குறோம். இப்படி இருக்கிற உலகத்தை கடவுள் எப்படி பாக்குறார், இப்படி சீர்கட்ட அந்த கபாட்சியை நீங்க நினைச்சு பாருங்களேன், பயங்கர சீர்கழிவுல இருக்கிறது எப்படி அவர் பாக்குறாரு, ஒரு விதத்துல ஒரு பக்கம் ரொம்ப நேசிச்சார் தான், ஐயோ பாவமேன்னு பார்த்து மனதுருக்குனார்னு போட்டிருக்கு, இறங்குறாரு, அதனாலதான் அவங்க அப்படியாவது பொழைக்கிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம்ன்றதுக்காக சுவிசேஷ தன் குமாரனை அமைச்சு ஒரு காஸ்பிள கொடுத்திருக்கிறார், ஆனா அந்த காஸ்பிள அவன் கேட்காதப்ப எப்படி பாக்குறாருன்னா, பரலோகத்திலிருந்து கோபாக்கினை இறங்கி வருது. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஆறு வாதைகள் பார்த்து முடிச்ச வாதைகள் மனுஷன் இருக்கிற அவலட்சணமான நிலையை காமிக்குது. இப்படி அவலட்சணமா இருக்கிற மனுஷங்களை கடவுள் பார்த்து பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு, தன்னுடைய பேச்ச கேட்காத போது, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். என்ன வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. வருது பாருங்க, கல்லு மலை, இந்த ஹெயில் கம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஹெயில் வருகிறது, வருது. அதைத்தான் நம்ம இந்த வாதையில பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த பரலோகத்திலிருந்து கோபாக்கினை வருகிறது. பைபிள்ல தான் போட்டிருக்கு. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு என்ன வருது? பரலோகத்திலிருந்து கோபா, சத்தியத்தை அடக்கி வைக்கிற எல்லா மனிதர்களுக்கு விரோதமாய் கோபாக்கினை வந்திருக்கிறது. எங்க வந்திருக்கிறது? அவங்க வாழ்க்கையில, அவங்க ஆத்மால வந்திருக்கிறது. தலையிலிருந்து கால் வரைக்கும் கொப்பளம் இல்லாம இருக்கலாம், ஆனா கோபாக்கினை ரோமர் ஒண்ணுல போட்டிருக்கிற மாதிரி அவங்களுக்கு பெருமை, அகந்த, யார் பேச்சும் கேட்காதது, அவங்களுக்கு பயங்கரமா குடும்பத்துல ப்ராப்ளம்ஸ், பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்காம போறது, நிம்மதி இல்லாம போறது, இதெல்லாம் ரோமர் ஒண்ணுல தான் போட்டிருக்கு, நான் சொல்லல. இதெல்லாம் என்ன அறிகுறி? கடவுளுடைய கோபாக்கினைக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு அடையாளங்கள். இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் பீங் அண்டர் த வ்ராத் ஆஃப் காட். இதெல்லாம் ஏன் நடக்குது என் வாழ்க்கையில? கடவுளுடைய கோபாக்கினை கீழே இருக்கிறோம், அதுக்குத்தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இறங்கி வந்திருக்கிறது கோபாக்கினை. இப்படி கோபாக்கினையிலேயே அனுபவிச்சுக்கிட்டு போறவங்க என்ன ஆகும்னா, வாழ்க்கை இன்னும் வறண்டு வறண்டு, ஆத்மா வறண்டு போயிடும். அந்த வெட்டுக்கிளிங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு ஒரு சலிப்பா இல்லாத மாதிரி வறண்டு போன பூமி மாதிரி வாழ்க்கை நிறைந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆத்மீகத்துல எந்த விதமான இதுவும் இல்லாம வறண்டு போய் தான் இந்த உலகத்துல போவாங்க. போன பிறகு என்ன ஆகும்? அந்த ஒன்பதாவது வாதையில வர மாதிரி இருள்ல தள்ளப்படுகிறார்கள். நித்திய இருள்ல தள்ளப்பட்டு அவங்க முதல் பேரான பிள்ளைங்களாம் எப்படி செத்துச்சோ அது வந்து அவங்களுடைய இரண்டாவது மரணத்துக்கு அடையாளம். புரியுதுங்களா? ஆத்மீக விதத்துல இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாம போடல. அந்த ஆறு வாதைகள் மனிதனுடைய நிலைமை, இருக்கிற நிலைமை. அப்படி இருக்கிற மனிதன் தன்னுடைய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காது, மனம் திரும்பாத போது கடவுளுடைய கோபாக்கினை எப்படி வருது? அதுதான் இந்த மூணு வாதைகளை நம்ம பார்க்க போறோம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருது, இது மூணும் எப்படி வருதுன்றத நம்ம பார்ப்போம். ஏழாவது வாதைக்கு நம்ம போவோம். அது ஆரம்பிக்கிறதே ஒரு ஆழ்ந்த சத்தியத்தோடு ஆரம்பிக்கிறது. பதிமூணாவது வசனம், ஒன்பதாவது அதிகாரம், யாத்ராமோ ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல இருந்து பார்ப்போம். படிக்கிறீங்களா? கொஞ்சம் சுத்தமா. 13 verse 13.
அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான்.
இல்ல, ஒன்பதாவது அதிகாரம் 13.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு, விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் பாதிப்பேன்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா திருப்பி அதே கட்டளத்தான் கொடுக்கிறார். என்ன? என் ஜனங்களை போக விடு, தப்பு செய்யற நீ என் ஜனங்களை போக விடுன்றார். ஏன் அவனை தான் கடினப்படுத்திட்டாருன்னு நம்ம பாக்குறோம் இல்ல, திருப்பி ஏன் போக விடுன்றாரு? அது கவனிங்களா? ஏன் போ, அவனால முடியாது, இனிமே முடிஞ்சு அவன் கதை நரகத்துக்கு சீல் பண்ணிட்டாரு. இப்ப ஏன் திருப்பி கேட்கிறாரு? ஒன்னு தெரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து இது காஸ்பல்லியம், இதுதான் உண்மை. மனுஷன் அவனா மனம் திரும்ப முடியாது. கடவுள் ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதல் கொடுத்தா தான், அவன் கண்ணை திறந்தாதான். ஆனா மனுஷனுடைய கடமை வந்து திருந்தம். புரியுதுங்களா? ஃபேரோ வந்து கடினப்பட்டிருந்தாலும் அவனுடைய கடமையை உணர்த்துறார். நீ எவ்வளவு பெரிய பாவின்றத உணரு, நீ போக விடு என் ஜனங்களை, உன்னுடைய கடமையை நீ உணர்ந்துக்க. அதான் காஸ்பல்லியம். நம்ம அதான் பாவிகளை நோக்கி மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு ஏன் கேக்குது? அவங்க கடமையை நம்ம ஞாபகப்படுத்துறோம். நீ கடவுள் பக்கம் இருந்து திரும்பி ரொம்ப தூரம் போயிருக்க, திரும்பி வா கடவுள் பக்கம், கடவுள் பக்கம் திரும்பி அவங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். இதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பதிமூணாவது வசனம் தமிழ்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணல. நான் நினைச்சிருந்தேன்னா, அதான் அவர் சொல்றது, நான் நினைச்சிருந்தேன்னா கொள்ளை நோயால ஒரே அடியில நீ அழிஞ்சே போயிருப்ப. அதான் சொல்றாரு, ஒரு நிமிஷம் தேவை எனக்கு உன்னை அழிச்சு போடுறதுக்கு. அதான் அவர் சொல்றாரு. ஃபேரோ கிட்ட உங்ககிட்ட என்ன விளையாடணும்? இந்த மாதிரி போக விடு போக விடு, திருந்து திருந்துன்னு ஏன் சொல்லிட்டு? நான் நினைச்சேனா ஒரு நிமிஷத்துல நீ காலியாயிடுவேன். அதான் இங்கிலீஷ்ல வருது நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா நான் ஏன் உன்னை விட்டேன் தெரியுமா? 14th பயங்கரம், பயங்கரமான மெசேஜ்.
என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன்.
அம்மா என்ன மாதிரி இருக்கு தெரியுங்களா அந்த வார்த்தை? என்னுடைய பயங்கரமான மெசேஜுங்க, நான் உன்னை வந்து அழிவுக்குன்னு நியமிச்சிருக்கிறேன். என்னுடைய மகிமை, எப்பேற்பட்ட மகிமை, நான் எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு அன்பு உள்ளவர்னு இல்ல, நான் எவ்வளவு கோபம் உள்ளவருன்னு காமிக்கிறதுக்கு நான் இன்னும் இன்னுமே யூஸ் பண்ண போறேன். என்னுடைய கோபாக்கினையின் வில்லுகள்லாம் பாயறதுக்கு ஒரு டார்கெட் வேணும், அதுக்கு நான் இன்னுமே யூஸ் பண்ணுவேன். நீ அழியணும்னு முடிவு பண்ணிட்ட, உன்னை கடினப்படுத்தியாச்சு, நான் இன்னுமே எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? உன்னை தூக்கி நரகத்துல போடலாம். உன்னை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? உயிரோடு நான் எவ்வளவு கோபம் உள்ளவர்ன்றத காமிக்கிறதுக்கு ஒண்ணு நான் யூஸ் பண்ண போறேன். அதான் ஃபாரோக்கு போறது, நான் எவ்வளவு கோபம் உள்ள தேவன், அதனால என்ன பண்ண போறேன்?
நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும்
இல்ல, உன்னுடைய இருதயத்துக்கு நான் எல்லா வாதைகளும் வரவேப்பேன் அப்படின்னு எந்த வசனத்துல வருது? 14 படிங்க.
இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும்
வரவேற்பேன். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம், வெளியில வந்தா நல்லா இருக்கலாம், மனுஷருங்க கடவுளுடைய வாதம் இருக்கிறதா இப்போனா வெளியில பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் காலையில இருந்து காலு வரைக்கும், ஆனா அவங்க ஆத்மீக வாதம்ன்றது புரியுதுங்களா? நிம்மதியே இருக்காது மனசுல, கடவுளுடைய பிரசன்னமே இருக்காது, கடவுளுடைய வழிநடத்திலே இருக்காது, கடவுள் இருள் 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 இன்னும் அதிகமான இருள், அது கடவுளுடைய வாதம். எத்தனை கோடி மக்களுக்கு இப்ப இருக்கிறது ஆத்மீக வாதம், டெம்பரவரி இல்ல, நிரந்தரமான சரீர பிரகாரமா நிரந்தர உணர்வில்லாத ஒரு வாதை, இனிமே அவர் ரெஸ்டே பண்ண முடியாது, எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். அதுல 16 வசனம் அவர் என்ன சொல்றாருன்னா, படிங்க ஒரு வாட்டி 16.
என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன்.
எப்பா நான் உன்னை நிலைநிறுத்தினா, நீ பிறந்து இவ்வளவு நாள் வளர்ந்து நீ இவ்வளவு பெரிய ஆளா வந்து பெரிய ஃபாரோவா கொண்டு வந்தது நான் தான். உன்னை ஏன் தர்மா கொண்டு வந்தேன்? உன்னை அழிக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன். அதுதான் அவர் சொல்ற, நான் சொல்லல பாருங்க, உன்னை அழிக்கணும்னு. ஏன் உன்னை இப்படி கொண்டு வந்து உன் மூலமா நான் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு கோபாக்கினை உள்ள தேவன், எவ்வளவு நீதி உள்ள தேவன், உலகம் எங்கும் சரித்திரத்துல நீ ஒரு சிதறமாக காணப்படணும். உனக்கு நான் கொடுக்கிற தண்டனையை பார்த்து மக்க மனிதர்கள்லாம், அப்பா கடவுள் எவ்வளவு பயங்கரமானவரு, எவ்வளவு தண்டிக்கிறவரு, எவ்வளவு வளைக்க முடியாத நீதி உள்ளவர், பாவத்தை எப்படி தண்டிக்கிறவர், உன்னை பார்த்து எல்லாரும் சரித்திரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணமா நான் உன்னை யூஸ் பண்ண போறேன். அப்படி யூஸ் பண்ணாருனா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அத்தாங்க அவங்க சொல்றாரு பயங்கரம், ஏன்னா உன் மூலமா உலகம் எங்கும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போறேன். ஏன் இவர் எவ்வளவு கடவுளை மகிமைப்படுத்த போறாரா? இல்ல, இவருக்கு செய்யற பயங்கரத்தை பார்த்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, அந்த டைம்ல முழு உலகமே கேள்விப்பட்டுச்சு எகிப்துக்கு என்ன ஆச்சு. ஃபாரோ அவர் என்ன செஞ்சாரு? போட்டு நடுங்கினாங்க. கானான் தேசத்துல இருக்கிற எல்லா ஜாதிகளும் கேள்விப்பட்டு இஸ்ரவேல் வராங்கன்னா பயந்தாங்க. ஏன் தெரியுமா? எகிப்துல நடந்த நியூஸ் அவங்களுக்கு தெரியும், கடவுள் எவ்வளவு பயங்கரமானவர்னு பயந்தாங்க. ஒன்னும் இல்ல, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, தாவீது காலம், அந்த டைம்ல அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டியை போருக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த போருக்கு எடுத்துட்டு வர நேரத்தில் அந்த உடன்படிக்கையை பெட்டி பார்த்துட்டு நெஞ்செல்லாம் அடிச்சு பிலிஸ்தியர் ஓடி போனாங்க. ஏன்னா அம்மா எகிப்தியருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்த கடவுள் இவரு, என்ன மாதிரி பயங்கரமான கடவுள், பயந்து ஓடி போனாங்க. அதைத்தான் பண்ண போறேன் நான் உலகம் எங்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் இது ஏன் எழுதி வச்சிருக்காரு? நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் கடவுள் எப்பேற்பட்டவர். ஊர்ல இதுல எல்லாம் சொல்றாங்கள, அவரை சும்மா விட்டுருவாருப்பா, நீ தூங்கிக்கிட்டு நீ இஷ்டத்துக்கு பண்ணு, அவர் சும்மா விட்டுருவாருன்ற கடவுள் இல்ல. அவர் எவ்வளவு கோபமான தேவன் உலகம் எங்கும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அவர் எப்பேற்பட்ட தேவன், பயங்கரமானவர் பாருங்களேன். அது எவ்வளவு பயங்கரமானது, நான் என் கோபத்தை உனக்கு காமிக்கணும், உன் மூலமா என் கோபத்தை காட்டணும்ன்றதுக்காக நான் இதை பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்றார். பைபிள்ல போட்டிருக்குங்க, இது ஒரு சத்தியம். ரோமர் 9 போட்டிருக்கிறது, அது சொல்றது கூட பேஜாரு. சில பேரை வந்து இந்த உலகத்துல கடவுள் பண்ற வார்னிங் பண்ற, நீ திருந்து, நீ மனம் திருந்தணும், நீ என் பக்கம் வரணும், உன் இருதயத்தை நீ மாத்திக்கணும், நீ தான் தேவன், நீ தான் உன் இஷ்டம்படி இருக்கணும், நீ இருக்க கூடாது, நீ திருந்தி என் பக்கம் திரும்பணும்னு சொல்ற. திருப்பி திருப்பி வருது அவங்களுக்கு அந்த மெசேஜ். அதை காலில் போட்டு உதைக்க 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 என்ன ஆகுது தெரியுங்களா, ஒரு டைமுக்கு அப்புறம் கடவுள் வந்து அவங்கள விட்டு பின் வாங்கிடுறார், அவங்க கிருபைய எடுத்துடுறார். கிருபை எடுத்த உடனே ஒரு கிடைச்ச ஒரு ஒரு மனுஷன், பத்து நாள் பசியா இருந்த ஒரு சிங்கத்துக்கு ஒரு மனுஷனை போட்டா எப்படி பாயமோ அந்த மாதிரி அசுத்தாவிங்கெல்லாம் அவங்க மேல பாஞ்சிடுது, பாஞ்சிட்டு அந்த மனுஷங்களை உணர்வில்லாத மாதிரி ஆக்கிருது. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை செர்மன் கேட்டாலும், எத்தனை மெசேஜ் கேட்டாலும், எத்தனை கடவுளுடைய அழைப்பு கேட்டாலும் அவங்களால மனம் திரும்பவே முடியாது. மரண படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாலும் அழுவாங்க, அவங்க அழுவாங்க, ஐயோ நான் கிறிஸ்துவ ரொம்ப நிராகரிச்சுட்டேன், ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இன்னமே அவர்கிட்ட வரவே முடியாது, வராதிங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு கத்துறவங்க இருக்கிறாங்க. இன்னுமே இயேசுவை பத்தி எனக்கு சொல்லாதீங்க, நான் திருந்தவே முடியாது, என்னால மாறவே முடியாது, ஏன் கை விட்டாச்சு முடிஞ்சு அவங்க கதை. அப்படி கடவுள் சில பேரை பண்ணியிருக்கார். அது ரோமர்ல போட்டிருக்கு 9, அது படிக்கிறதுக்கு கூட பயங்கரம். அவங்களுக்கு பேர் கோபாக்கினையின் பாத்திரங்கள், the vessels of wrath. கோபாக்கினையின் பாத்திரங்கள், ஏன் கடவுள் அவங்களை இந்த உலகத்திலே பிறக்க விட்டாருன்னா, அவர் எவ்வளவு கோபம் உள்ளவருன்னு காமிக்கிறதுக்கு. அவங்க இந்த உலகத்துல பிறந்து கடவுள் பேச்சு உதச்சி 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 விடுறதுக்கு அலோ பண்றாராம் அவங்கள, உதச்சி 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 கடவுள் ஏன் இஷ்டமா போறதுக்கு அவங்கள விடுறாராம். ஏன் விடுறாருன்னா, கடைசியில அவங்களுக்கு வர தண்டனையை வச்சு அவர் மகிமைப்படுத்துறாரு. இந்த அளவுக்கு பொறுமையா அவனை விட்டனே, ஏன் தெரியுமா, இப்போ வருது பார் கோபம்னு அந்த கோபத்தை காமிச்சு அதன் மூலமா தான் மகிமை பெறுவதற்கு விடுறாரு. அது எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன். அதை பார்த்தா தாங்க கடவுளை பார்த்து பயப்படணும், இந்த தேவனை பார்த்து பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணுங்க. நம்மள அப்படி யூஸ் பண்ணார்னா என்ன ஆகுறது, எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் எவனை வெறுப்பனோ அவனை வெறுப்பேன்றார். அது ஏன் இஷ்டம், அதை எப்படி சாமி நீங்க செய்ய முடியும்னா, ஒரு பாத்திரம் செஞ்ச ஒரு குயவனுக்கு ஒரு எதுக்கு யூஸ் பண்றதுக்கு அதிகாரம் இல்ல? அதான் ரோமர்ல ஆர்குமெண்ட் பண்றாரு. ஒரு குயவன் செய்யற ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரம் அசிங்கமான இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான், ஒரு பாத்திரத்தை நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்றது, அவனுக்கு அதிகாரம் இல்ல? அந்த மாதிரி நான் உண்டாக்குனா நான் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்? ஆனா பயந்து நம்ம கேட்டுக்க வேண்டியது அவர்கிட்ட என்னன்னா, உன் இறக்கத்தை மகிமைப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்தும், நான் மனம் திரும்புறேன்னு வர்றதுதான் சரியே தவிர, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், அவரை எதிர்த்து பார்க்கலாம், ஃபேரோ மாதிரி கடினப்பட்டு பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம் போற அவங்களுக்கு. ஐயோ ஐயோ, அதை நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. ரோமர் 9 நீங்க தான் போய் படிச்சு பார்க்கலாம். பைபிள் தேவன்தான், அன்புள்ள தேவன் தான் அப்படி எப்படி செய்யறார். சில பேரை இந்த உலகத்துல அவங்கள பிறக்க வச்சு விடுறது, அவங்களை போகட்டும் போகட்டும், அவர் பேச்ச கேட்காம போகட்டும் போகட்டும், அவங்களுக்கு உயிர் கொடுத்து சுவாசம் கொடுத்து சாப்பாடு போடுறது எதுக்கு, தான் எவ்வளவு கோபம் உள்ளவர்னு அவங்க மூலமா காட்ட போறார். அந்த நிலைமைக்கு நம்ம யாரும் வந்துடக்கூடாது, அப்படி செய்யறதும் விடுறார். சரி, 18 படிப்போம், இந்த வாதையை பார்ப்போம். 7 வாதை,
எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்யப்படுவேன்.
இப்பதான் வருது, பரலோகத்திலிருந்து இறங்கி வருது, கோபாக்கினை இறங்கி வருது. அது எப்படியா வருகிறது, எகிப்து தோன்றின நாள் முதல் இதுவரைக்கும் வராத ஒரு கோபாக்கினை வருகிறது. எகிப்து தோன்றின நாள் முதல், எகிப்து வந்து அந்த டைம்ல எடுத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்பதாக தோன்றுச்சு. நம்ம டைம்ல எடுத்தோம்னா 5000 வருஷம் இல்லைங்களா, அந்த டைம்ல நம்ம டைம்ல எடுத்தோம்னா அதை விட 3000 வருஷம்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த 3000 இயர்ஸ் எப்படின்னா, நமக்கு இப்போ சுனாமின்னு வந்து வந்துச்சு தெரியுங்களா, பெரிய சுனாமி 2004 வந்துச்சு. அந்த 2004 வந்து 15 தேசங்கள் அடிபட்டுச்சு, அது மாத்திரம் இல்லாம 2-3 லட்சம் ஜனங்க இறந்து போனாங்க. அது மாதிரி சரித்திரத்தை வந்ததே இல்லை. இன்னும் சில புயல்கள்லாம் வந்திருக்கு, அவங்க சொல்லுவாங்க 200 வருஷத்துக்கு இந்த மாதிரி புயல் வந்தது இல்ல அப்படின்னு கேட்டுப்பட்டிருக்கீங்களா. அந்த மாதிரி இது வரப்போறது வந்து, இது வரைக்கும் எகிப்து 3000 வருஷம் வராத ஒரு இது வந்திருக்கு வரப்போகுது அப்படின்னா எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்லாம அவங்க வேடிக்கை அவங்க இதா பெருமையா பேசிக்குவாங்களா எகிப்துல தவுக்கல கத்துற மாதிரி, எப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு பேலஸ கட்டணும்னா ஃபேர சொல்லிக்கு வரோம் அடிக்கடி, எகிப்து தோன்றின முதல் இந்த மாதிரி ஒரு பேலஸ் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாணத்தை பண்ணோம்னா எகிப்து தோன்றின முதல் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நடந்திருக்க கூடாது. அந்த மாதிரி அவங்க பேசுற பாஷை அது. அந்த பாஷையை கடவுள் பயன்படுத்துறாரு பாருங்களேன். அவங்க கலாச்சாரத்தை அறிந்து அவங்க அடியிலே அவங்க பாஷையிலேயே அவங்களுக்கு அடின்ற மாதிரி எகிப்து தோன்றின முதல் உனக்கு இன்னமே வர அந்த மாதிரி ஒரு அடி வரப்போகுதுப்பா இது வரைக்கும். அதைத்தான் அவங்க பயன்படுத்துறது. 19 படிங்க.
இப்பொழுது ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார்.
ஏன் இது யோசிச்சு பாருங்க, பெரிய பயங்கரம் வரப்போது வாத. ஆனா நீ என்ன பண்ணு, இப்பவே ஆள் அனுப்பிச்சு போய் மிருகங்களை மனுஷங்களா வீட்டுக்குள்ள கூட்டு வந்துரு, வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா தப்பிச்சு போவ, இல்லனா பயங்கரம் வரப்போகிறதுன்னு வார்ன் பண்றாரு. ஏன் வார்ன் பண்றாரு? நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், ஏன் வார்ன் பண்றாரு அவரு? கடவுளுடைய இயற்கையே அப்படித்தாங்க. அவருடைய மாபெரிய கோபத்தை காட்டுற நேரத்திலயும் அவர் இறக்கம் வெளிவராம இருக்காது, எப்படியாவது வெளிவருது. வரப்போதுன்னு ஜட்ஜ் பண்ண வரப்போது, பயங்கரம் கோபாக்கிற வரப்போதுன்னு அவர் வார்னிங் கொடுக்கும் போதே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி அவர் சொல்றாரு. இதுதான் காஸ்பலும் தெரியுங்களா உங்களுக்கு. காஸ்பல்னா என்ன? இந்த உலகத்துக்கு அழிவு வரப்போது, கடவுள் இந்த உலகத்தை ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்க போறாரு, அவனுடைய கிரியைக்கு தகுந்த மாதிரி நியாயம் தீர்த்து அவன் பலனை கொடுக்க போறாரு. அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழிதான் காஸ்பல். அதுல இருந்து தப்பிச்சுக்க, அதுக்குதான் குமார் நாமிச்சு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்க, வரப்போற கோபாக்கினிலிருந்து தப்பித்துக்கோள். அதுக்காகத்தான் காஸ்பல், அதைத்தான் இங்க பண்றேன். அந்த காஸ்பலை நம்ம இங்க பார்க்கலாம். அதனாலதான் அவர் சொல்றாரு. சரி, 22 படிங்க. அந்த வாத வந்தனுடைய அந்த விவரத்தை பாருங்களேன், எவ்வளவு அழுத்தமான வார்த்தைகளை போட்டிருக்கு படிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்னியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவர்கள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது.
அதோட விவரத்தை நீங்க போய் ஆர்வமா கவனமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கற்பனை பண்ணி பாருங்க, எகிப்து மோசே வந்து கையை நீட்டுறார். நீட்டின உடனே மேகம் மூடுது. மேகம் மூடி எவ்வளவு பிளாக் ஆகணுமோ அவ்வளவு பிளாக் ஆகுது. பின்னாடி பகல்ல பார்த்தா பிளாக்கா இருக்குது. அடிக்குது பாருங்க இடி, அந்த மாதிரி இந்த மாதிரி இடி இல்ல வருது. அடி இடினா இடி மின்னல்னா மின்னல், பயங்கரமான சவுண்ட். அந்த மாதிரி சவுண்ட்ல உழுது அந்த மாதிரி மலை. ஹெயில், ஹெயில்னா என்ன? பெரிய ஐஸ் கட்டி கல்மலை. ஹெயில்னா பெரிய ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டி அங்கிருந்து உழுவுது. உதால கற்பனை பண்ணி பாருங்களேன், காதே செவிடாவுற மாதிரி இடி, அப்படியே பூமிய நடுங்குற மாதிரி. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் இடி வந்தா பயம் இல்ல, வீட்டுல வந்து பக்கத்துல ஓடி வந்து பிடிச்சுக்குவாங்க. பெரியவங்களுக்கும் பயம். இது வந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல, எல்லாரையும் மிரண்டுற மாதிரி இடி, இடி மின்னல், பெரிய கல்மலை உழுவுது. டமா டமா டமானு இடிஞ்சு உழுவுது. எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன். அந்த கல்மலை வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்க இருந்த எல்லா மனுஷங்களையும் போட்டு சாவடிச்சிருச்சு. இருந்த எந்த மரத்தையும் உள்ள தரமட்டம் ஆக்கிருச்சு. எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒருவேளை எஸ்டிமேட் பண்றாங்க, ஒரு ஒரு கல்மலையும் 50 to 100 kg இருந்தா தான் அப்படி பண்ண முடியுமா, அப்படி ஆக முடியுமா? ஒரு ஒரு கல்லும் எத்தனை இருக்கணும்? 50 to 100 kg இட் ஹாஸ் டு பி. மரம் எல்லாம் உடைக்கணும்னா என்ன சும்மாவா? வந்து டமா டமா டமான் உடுது, இடி சத்தம்னா சத்தம், அப்படி ஆக்ரோஷம் பண்ற மாதிரி கடவுள் ஒரு தாண்டவம் ஆடுறாருன்ற மாதிரி அவருடைய கோபாக்கினை இறங்கி வருது. எகிப்து முழுவதுமா அந்த சவுண்ட், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம், நீங்க இடியெல்லாம் கேட்டிருக்கலாம் இல்லைங்களா, பெரிய பெரிய இடியெல்லாம் கேட்டிருக்கீங்க, பயங்கரமா இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வராத இடி அது, 10, 50, 100 கேஜி ஐஸ் கட்டி வர இடினா என்ன கேட்க முடியுமா நம்மனால? பயங்கரமா இருந்திருக்கும், பயங்கரமா இருந்திருக்கும். ஆக்ரோஷமா அந்த தீவிரமா வெறும் கல்மலை மாத்திரம் இல்லைங்க, அந்த மின்னல் வந்து அந்த மின்னல் நெருப்பா கொட்டுதான் கீழே, இடியும் கல்மலையும் நெருப்பும் சேர்ந்து வருது, வந்து வந்து அதெல்லாம் பாம் மாதிரி உழுது. கடவுள் பாம் போட முடியாதா? போடுறாரு பாருங்க, என்ன மாதிரி பாம் வந்து உளுந்து நெருப்பு நெருப்பா உழுது அந்த இடத்துல. பயங்கரமா இருந்திருக்கும் அந்த காட்சியை படம் பிடிச்சி நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கோமா? ரொம்ப பயங்கரம். அந்த சவுண்டுங்கெல்லாம் காதே செவிடாக்கிறோம், அதிர வைக்கிற எல்லாரையும். மரங்கள்லாம் போச்சு, எகிப்தே தரமட்டமாச்சு. தீவிரமான நியாய தீர்ப்பு எகிப்துக்கு மேல வந்துச்சு. கடவுள் வெறும் மலைய ஒண்டி அனுப்புறாரு, நல்ல சூரியனை ஒண்டி நல்லா அனுப்புறாருன்னு இல்ல, இத கூட அவர் அனுப்புவாரு. அனுப்பத்தான் போறார், அனுப்பத்தான் போறார். ஆனா 66வது வசனத்துல என்ன பாக்குறோம்னா, அந்த எகிப்துல இருந்த ஒரு பாகம் கோசான் தேசத்துக்கு ஒரு இடியும் இல்ல, ஒரு எஃபெக்டும் ஆகல. அது என்ன சொல்லுது? கடவுள் ஒரு மேகத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, ஒவ்வொரு துளி மலை ஒரு மலையும் கண்ட்ரோல் பண்றாருன்னு பாக்கல. எவ்வளவு பெரிய கடவுளுங்க அவரு, எவ்வளவு இறையாண்மை உள்ள கடவுள். அவர் எந்த இடத்துல நினைக்கிறாரோ அந்த இடத்துல தான் உழுவுது. அதுதான் அவருடைய இறையாண்மையை நம்மளுக்கு காண்பிக்குது. இதனோட எஃபெக்ட் என்ன? தர பயங்கரமா ஆச்சு, பயங்கரமான வார்த்தைகள் போட்டிருக்கு. இடி எகிப்தே தரமட்டம் ஆச்சு. எந்த அளவுக்கு இது கொடுமையா இருந்துச்சு, எந்த அளவுக்கு அந்த நெருப்பு அந்த இடி முழக்கம் சத்தம் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, பெருமையா இருக்கிற அந்த ஃபாரோனாலேயே அந்த ஊர்ல இருக்க முடியல. அவனுடைய முதுகெலும்பெல்லாம் கரங்கி போய் அப்படியே தரமட்டமா உளுந்து இது வரைக்கும் அறிக்கையிடாத பாவ அறிக்கையே அவர் வந்துடுறார். எந்த அளவுக்கு அவன் பயந்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ இவ்வளோ பெருமையா இருந்த ஃபாரோவே தரமட்டமா வந்து உழுவுற அவனுடைய அறிக்கையை படிங்களா, இந்த அளவுக்கு அவன் சொல்லணும்னா எப்படி இருந்திருக்கும் அது? 27.
அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன்.
பாடா, இந்த முறை பாவம் செய்தேன். எந்த இது ஒத்துக்குவாங்களா? இது வரைக்கும் இப்படி இருந்த ஃபாரோ, அந்த ஊர்ல என்ன பயந்துருப்பாங்க, பிள்ளைங்க என்ன பயந்து, ஃபாரோவே பயந்து நடுங்கி போய் தரமட்டம் சாஸ்தாங்கம் செய்கிறேன்ற மாதிரி வந்து, நான் பாவம் செய்தேன். அப்புறம்
கர்த்தர் நீதி உள்ளவர்.
ஆமா, அவர் நீதி உள்ளவர்.
நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும்,
போதும்.
இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை.
பாடா, எப்படி இருந்திருக்கோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவனையே போட்டு இந்த வாட்டு வாட்டி இருக்குன்னா என்ன, ஒரு உண்மையா மனம் திரும்பின ஒரு பாக்குறோம் நம்ம. என்னதான் சொல்றான் பாருங்களேன், பாவம் செஞ்சுட்டேன். கடவுள் தான் நீதி உள்ளவர்ப்பா, அவர் நல்லவர், அவர் பெரியவர்ப்பா. அது மாத்திரம் இல்லாம என் ஜனங்களோ நாங்களும் துன்மார்க்கர், நாங்க பயங்கரமான துன்மார்க்கர் நாங்க. அது எனக்காக ஜபம் பண்ணுங்க, நான் உங்களை போக விடுறேன், நான் திருந்திடுறேன். எவ்வளவு மனம் திரும்பின ஒரு மனுஷன். இவனை நம்ம சர்ச்சில் ஒரு மெம்பரை எடுத்துக்க கூடாது, எடுத்துக்க மாட்டோம் நம்ம, இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பா எடுத்துக்குவோம் இல்லைங்களா? எவ்வளவு மனம் திரும்பிட்டாரு, எவ்வளவு மாறிட்டாரு. இவங்களை நம்ம ஆறாம எடுத்துக்கலாம் தான் நம்ம யோசனை வருது. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மனம் திரும்பின மாதிரி தெரியுது ஃபாரோ, பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அதுதான் பார்க்க, நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வசனத்தை. என்னடா இப்படி மாறிட்டாரு இவருன்னு, எல்லாமே இருக்குது இல்லையா இதுல. கடவுள் யாரு, எவ்வளவு பெரியவர், நல்லவர்ன்றத பார்க்கணும், பாவத்தை குறித்த உணர்வு இருக்கணும். இனிமே மாறல, இனிமே நான் மாறிடுறேன், இனிமே அவங்கள விட்டுறேன், நான் துன்மார்க்கேன், என் ஜனங்களும் துன்மார்க்கலாம் சொல்லிட்டேன், வேற என்ன இருக்கு, வாப்பா அப்படின்னு ஞானஸ்தானம் அவனுக்கு கொடுத்துடலாம் நம்ம. அப்படித்தான் நினைக்க வருது. ஆனா மூணு பிரச்சனை இதுல இருக்கு. மூணு பிரச்சனை என்ன? அந்த மூணு பிரச்சனை இல்ல, அதுல படிங்க அந்த வசனம் இன்னொரு வாட்டி. 27.
அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும்
அழைத்து, இந்த மாதிரி ஒரு சாட்சி நமக்கு எழுதி கொடுத்தானா, இப்படிதான் சாட்சியை பார்க்கணும். சாட்சி எழுதி கொடுக்கலாம், இதெல்லாம் எழுதி கொடுத்தா ஓ நீ விசுவாசிப்பா வந்துரு நம்ம சேர்த்துக்கலாம் தோணும் நமக்கு. ஆனா 27 என்ன சொல்றான்?
நான் இந்த முறை பாவம் செய்தேன்.
அதான் ப்ராப்ளம், முதல் ப்ராப்ளம் அங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி 6 தடவை செஞ்சு அது என்ன? ஆறு தடவை கடவுள் பேச்சை கேட்காம போனே அது என்ன? இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தி அடிமைத்தனத்தில் வச்சிருந்தே அது என்ன? அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் போட்டு இந்த நதியில போட்டு சாவடிச்சே அது என்ன? நான் பாவத்துல பிறந்திருக்கிறான் நீ உணர்ந்தியா? அதுதான் தேவை, புரியுதுங்களா? வெறும் பாவம் செய்தன்றது இல்ல, நாம எல்லாம் பாவம் தாயா, பாவத்திலே பிறந்திருக்கிறயா, அத உணரணும். அதான் முக்கியம். நான் பாவம் செய்யறதுனால பாவி இல்ல, பாவத்துல பிறந்ததுனால, சின்ன வயசுல இருந்து செஞ்சதெல்லாம் வெறும் பாவம் தாயா, பாவம் தான் தலையிலிருந்து கால் வரைக்கும், அதை உணரணும். அது உணர்ந்தானா? இந்த முறை ஏன் இந்த முறை பாவம் செஞ்ச? மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் பாவம் செஞ்சேன். சில பேருக்கு அப்படித்தான், மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப ரொம்ப மனம் திரும்புதல் வரும், வழியே இல்லைனா மனம் திரும்புதல். அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லையே. அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா,
கர்த்தர் நீதி உள்ளவர்
இல்ல, இதுல பாவம் செஞ்ச இந்த முறை இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பாவம் உண்மையான மனம் திரும்புதல்ல ரொம்ப முக்கியமா ஒண்ணு இருக்கணும். என்ன தெரியுங்களா? நான் பாவம் செஞ்ச பாவம் செஞ்சது மாத்திரம் இல்ல, பாவத்தை குறித்த வெறுப்பு, பாவத்தின் மேல வெறுப்பு, அது அவனுக்கு இல்ல. இங்க நிச்சயமா இல்ல, பாவத்தின் குறித்த அது வெறுப்பு இல்ல. இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த வசனத்துல போறமா திருப்பி அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். மன திரும்புதல் அது இல்ல, பாவத்தின் விளைவை குறித்து தான் அவனுக்கு வெறுப்பு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சே தவிர பாவத்தின் மேல வெறுப்பு இல்ல அவனுக்கு. உண்மையான மனம் திரும்புதல் அது இல்ல, பாவத்தின் மேல வரணும் அவனுக்கு வெறுப்பு. பாவத்தினால வந்த விளைவுகள், ஐயோ அது நடக்க போதே இது நடக்க போதேன்றதுனால வெறுப்பு இல்ல, பாவமே வெறுக்கணும் அது இல்ல. மூணாவது வந்து, கடவுளுக்காக கடவுளுக்கு விரோதமா நீ பாவம் செஞ்சிருக்க, உண்மையா பாவம் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையா மனம் திரும்பின என்ன தர்மம் பண்ணுவான்? கெட்ட குமாரன் மாதிரி கடவுளை நோக்கி ஓடுவாங்க. எங்க இடம் கிடைக்கும்னு பேதுரு மாதிரி ஓடி போய் ஆண்டவர்கிட்ட ஓடுவான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் மனம் திரும்பிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மனம் திரும்பணும் ஜெபம் பண்ணுங்க. நான் ஒருபோதும் சொல்ல மாட்டான், உண்மையா மனம் திரும்பவன் கிறிஸ்துவ நோக்கி ஓடுவான், அந்த கெட்ட குமாரன் ஓடின மாதிரி. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் அப்படி இருக்காங்க, நான் மாறணும் ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் மனம் திரும்பணும், அது மனம் திரும்புதலே இல்ல. இவன் என்ன சொல்ல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றான். ஏன், நீ பாவம் செஞ்சிருக்க, யாருக்கு விரோதமா? நீ போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த மூணு பிரச்சனை, உண்மையான மனம் திரும்புதல் இல்ல, ஏன் இந்த முறை செஞ்சிட்டேன், மாட்டிக்கிட்டேன் அதனால செஞ்சிட்டேன், ரெண்டாவது பாவத்தை குறித்த வெறுப்பு இல்ல, மூணாவது கடவுளுக்கும் அவனுக்கும் உறவு ஏற்படல, மனம் திரும்புதல் வந்து நான் இப்படி போயிட்டு இருக்கேன், நான் தான் கடவுள் நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் இல்லையா கடவுள், என்ன விட பெரிய கடவுள் இருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு உறவு ஏற்படுறதுதான் மனம் திரும்புதல். அது ஏற்படலையே, அந்த உறவு ஏற்படல, ஜெபம் பண்ண கேட்கிறான். சரி, நம்ம முடிப்போம், சில பாடங்களை இதுல படிச்சுக்குவோம். மனம் திரும்புதலை பத்தி ஒரு முக்கியமான பாடம் இதுல நம்ம படிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளும் நம்ம சொந்த இருதயமும் நிறைய பேர் மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் நினைச்சுக்கிட்டு மனம் திரும்புதலே இல்லை. மனம் திரும்புறது எதுக்காக? நம்மளும் ஏதாவது பாவம் செஞ்சுட்டு மனசாட்சி குத்துது, அந்த குத்துறது பிடிக்காம மனம் திரும்புறது. இல்லைன்னா சபைக்கு வரணும், பாவம் செஞ்சிட்டோம், அதனால மனம் திரும்புறது. ஏதாவது அடி உழுதுகிட்டு இருக்கு, மனசாட்சி அடிக்குது, வாரினால அடி உழுதுகிட்டு, இல்ல கம்யூனியன் எடுக்கணும், அதனால மனம் திரும்புறது. கம்யூனியனுக்கு நான் போறேன், அதனால மனம் திரும்பு, ஏன்னா ஆண்டவர் தண்டனை கண்டனம் வந்துட போகுது, அதனால மனம் திரும்புறது. அதனால அது இல்ல உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், பாவத்தை குறித்த வெறுப்பு, அது இருக்கணுங்க. பாவத்தை குறித்த வெறுப்பு, பாவத்தின் விளைவுகள்னால இல்ல, பாவம் கடவுளுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, என்ன செய்துன்றத உணர்ந்து பாவத்தை குறித்த வெறுப்பு. அந்த மாதிரி பாவத்தை குறித்த வெறுப்பு இல்லாத ஒரு மனம் திரும்புதலுக்கு பேர் நம்ம வச்சுக்கலாம், ஃபாரோவுடைய மனம் திரும்புதல். அது அவனை ரட்சிச்சுச்சா? கொஞ்ச நாள் ஆச்சு, திருப்பி பாவம் செய்யறான் இல்லையா? இதுதான் பொய்யான மனம் திரும்புதல், ஒருபோதும் பாவத்துல நம்மளை காப்பாத்தாது. பாவத்தை குறித்த வெறுப்பு, ஃபாரோவின் மனம் திரும்புதல் வந்து ஒருபோதும் நம்மளை காப்பாத்தாது. ஆனா அவன் என்ன செய்யறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, அந்த ஃபாரோவுடைய மனம் திரும்புதல் பாருங்களேன், அந்த 34வது வசனம் படிங்க.
மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் இன்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள்.
இதுதான் ஃபாரோவுடைய மனம் திரும்புதல் செய்யறது. எனக்கு அடி உழுவுது, மனசாட்சி ரொம்ப குத்துது, சபைக்கு கம்யூனியன் எடுக்கணும், சபைக்கு வரணும், கடவுள் என்ன தண்டிச்சிட போறாரு ஏதாவது, அதனால ஆண்டவரே மன்னிச்சிரும், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிரும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும், அந்த மாதிரி மனம் திரும்ப, ஃபாரோவுடைய மனம் திரும்புதல். அந்த அடியெல்லாம் போன பிறகு என்ன ஆகுது, இடி முழக்கெல்லாம் நின்ன பிறகு, எல்லாம் அமைதி வந்த பிறகு, பழைய குருவி கதவை திரடின்ற பழைய கதை தான் அதுதான் ஆச்சு ஃபாரோக்கும். புரியுதுங்களா? உண்மையான மனம் திரும்புதல் பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். ஃபாரோடைய மனம் திரும்புதல் நம்மளை காப்பாத்தாதுங்க. அதுதாங்க நம்ம பார்த்து இதுல கத்துக்க வேண்டியது. பாருங்க, அதனாலதான் மோசேவும் சொல்றாரு, அவன் ஃபாரோ கிட்ட கேட்டுட்டு மோசே சொல்ற, நீ மனம் திரும்பிட்டான்னு பார்த்து நான் ஒன்னொன்னு மயங்கி நான் போய் ஜெபம் பண்ணல, உனக்காக ஜெபம் பண்ண போறேன், தெரியும் நீ இன்னும் மனம் திரும்பலன்னு. நான் எதுக்காக ஜெபம் பண்றேன்? இந்த வசனம் படிங்க, 32
கோதுமையும் கம்பும்
இல்ல, 30 படிங்க.
ஆகிலும் நீரும் உங்களுடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றார்.
அப்புறம்
அப்பொழுது வார்கோதுமை தடிப்பயிரும் சணல் தடிப்பயிருமாயிருந்தது, அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிடுச்சு.
சரி, அது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அவரை மோசே அங்க சொல்றாரு, நான் ஏன் மனம் உன்னை ஏன் போய் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அது எங்க வருது? 30:29
மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போ, அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீ அறிவீர்.
நான் போய் ஜெபம் பண்றது நீ ரொம்ப மனம் திரும்பிட்டான் இல்லப்பா, நான் போய் ஜெபம் பண்றதுக்கு என்ன தெரியுமா, இந்த பூமி கர்த்தருடையதுன்றத நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் நான் போறேன். ஒருவர் அந்த மேகம் ஆவருது, அந்த மேகங்கள்லாம் அந்த மலையெல்லாம் ஆவருது, அவர் கொடுக்கற மலையெல்லாம் ஆவுது, நீ சாப்பிடுற சாப்பாடுலாம் ஆவருது, நீ வாழ்ற பூமி ஆவருது, நீ குடிக்கிற தண்ணி ஆவருது, இந்த பூமி கர்த்தருடையதுன்றத மனசுல உரைக்கணும்ன்றதுக்காக நான் போய் ஜெபம் பண்றேன். அவர் நிக்கணும் நான் நிக்கும், அவர் வரணும் நான் வரும், அதுக்காக அதை நீ புரிஞ்சுக்கணும், உணரணும் நீ, அதுக்காக நான் போய் ஜெபம் பண்ண போறேன். அதுக்காகத்தான் அவர் சொல்லிட்டு போறாரு. போய் ஆனா திருப்பி ஃபாரோவுடைய பழைய நிலைமை. இதுல ரெண்டு பாடத்தை நம்ம படிச்சு முடிப்போம். நமக்கு நம்ம மனம் திரும்பிட்டோமா? ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இங்க நடந்த ஒரு காட்சி சரித்திரத்துல நடந்தது, உண்மையா நடந்தது, பைபிள நம்பினா உண்மையா நடந்தது, இது எகிப்து இஸ்ரேலியா இருக்கு இப்படி நடந்திருக்கிறது, இது நடந்தது, இன்னும் ஒரு வாட்டி நடக்க போகுது. ஆனா இது நடந்தது ஒரு பிக்னிக் மாதிரி, இப்ப நடக்க போறத கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பயங்கரமா நடக்க போகுது. ரெவலேஷன் 16:17 போட்டிருக்கு, இந்த ஒரு வாட்டி வாசிப்போம். 16:17
ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான், அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை.
பாருங்களா, அதே வார்த்தை, பூமியில மனுஷங்க உண்டானதுல இது வரைக்கும் வராது, எகிப்துல வராது, அந்த மாதிரி வராது, ஒண்ணு வரப்போகுது.
அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது, புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின, சாலந்து நிறைய நிறையான பெரிய கல்மழையும் வானத்தில் இருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை
இந்த பூமி மேல வர கதை, அது இனிமே வரப்போகுது. அது ஒண்ணுமே இல்ல, எகிப்துல ஒரு சாம்பிள், தெரிஞ்சாவது திருந்துங்க, கடவுள் ஒரு வழியை பார்த்து காமிச்சிருக்காரு, திருந்துங்க. இது யார் மேல வரப்போகுதுன்னா, மனம் திரும்பாத எல்லோர் மேலயும் வரப்போகுது. நம்ம மனம் திரும்பிட்டோமா? என் மனச நம்ம கேட்டுக்குவோம், ஏன்னா நம்ம மேல வரப்போகுது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வரப்போகுது. ஆனால் நம்ப முடியுமா, இந்த இடத்துல வரப்போகுது, மனம் திரும்பாத எல்லார் மேலயும் வரப்போகுது. நான் மனம் திரும்பிட்டனா? இன்னைக்கு நம்ம படிச்சது ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு கேட்க வச்சது, ஏன்னா நீங்க மனம் திரும்பணும்னு அவர் விரும்புறார், ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். போய் எடுத்துட்டு வந்து ஒழிச்சு வச்சுக்க, உன் மிருகங்கள்லாம் அதுல மாட்டிக்காதன்னு ஃபாரோக்கு சொன்ன தேவன் வந்து இன்னைக்கு திரும்புங்க, என் பக்கம் திரும்புங்க, எத்தனை நாள் தான் என்னை விட்டு ஓடுவேன், திரும்பு, கடவுள் பக்கம் திரும்பு, நீ அவர்தான் கடவுள், அவரு இந்த பூமி அவருடையதுன்றத உணர்ந்து அவர் பக்கம் திரும்பி கிறிஸ்துக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்து மாத்திரம் தான் அதுல நம்மளை காப்பாற்ற முடியும். அவருடைய கோபாக்கினே தான் தன் சிலுவையில வாங்கினது, அவர் பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கணும். வெறும் இயேசுவை நம்புறோம், இயேசுவை நம்புறேன்றது மாத்திரம் பத்தாது, மனம் திரும்பி விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம மனம் திரும்பி இருக்கோமா அதை நம்ம கேட்டுக்கணும். மனம் திரும்பி இருக்குமா? மனம் திரும்பாத எல்லோர் மேலேயும் இது வரப்போகிறது, பயங்கரமான வாதை வரப்போகிறது. அதை ஒண்ணு கேட்கணும், மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பி இயேசு மேல நம்ம விசுவாசத்தை வச்சிருக்கிறோமா? ரெண்டாவது கேள்வி, ரெண்டு கேள்வியை கேட்டு முடிப்போம். முதலாவது நம்ம என்ன கேட்டுக்கணும், உண்மையாக நான் மனம் திரும்பி இருக்கனா? நிறைய பேர் தங்களை மனம் திரும்பி இருக்கோம்னு ஏமாத்திக்கிறான், ஏமாத்திக்கிறான். இதுல போய் கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? இதுல போய் ஏமாத்திக்கலாமா? 10 கேஜி கோல்ட வாங்கி, உமா கோல்ட் வாங்கி ஏமாந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோல்டும் கூட வராது. மனம் திரும்புதல் தப்புன்றதை, எனக்கு மனம் திரும்புதலே இல்லைன்றது, இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன்றதுல போய் ஏமாந்து போலாமா? எனக்கு உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதா? நான் கடவுள் பக்கம் உண்மையா திரும்பி இருக்கிறேன்னா? பொய்யான மனம் திரும்புதலுடைய டேஞ்சர் நம்ம பார்க்கிறோம். ஃபாரோக்கு வந்து என்னங்க செஞ்சிச்சு? கடவுளுடைய வாதம் வந்து அவன் இன்னும் மோசமா பண்ணுச்சுங்க, அவனை இன்னும் அதிக பெரிய பாவங்களை செய்யும்படிக்கு அவனை பண்ணி விட்டுச்சு. இயேசு அதான் சொன்னார், ஒரு ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷங்கிட்ட இருந்து வெளியே போய் அறகுறையான மனம் திரும்புதல், நான் மனம் திரும்பிடுறேன், இன்னில இருந்து மாறிடுறேன், இன்னில இருந்து சேஞ்சஸ் அப்படின்னு அறகுறையா திரும்பிட்டு, பாவத்தின் மேல இல்லாம திரும்பிட்டு ஒரு ஆவி வெளியே போவோமா? போய் என்ன பண்ணுமா தெரியுமா? 7 பிசாசு ஆவிங்களை அசுத்தாவிங்களை கூட்டு வந்து அவனுக்குள்ள வருமா? அவன் நிலைமை முன்னாடி இருந்ததை விட இன்னும் மோசமா போவோமா? அறகுறையான மனம் திரும்புதல் ரொம்ப டேஞ்சர், இதை விட பெரிய பாவங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு இருக்கிறதா? உண்மையான மனம் திரும்புதல் எப்படி வருகிறது? உண்மையான மனம் திரும்புதலுடைய அடையாளம் என்ன? அதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான அடையாளம், நம்ம போய் மனம் திரும்பிடுறோம், நான் இனிமே சாரி ஆண்டவரே, நான் இனிமே மாறப்போற ஆண்டவரே, நீ ரொம்ப நீதி உள்ளவர், நான் இனிமே மாறிட போறேன், இனிமே சேஞ்ச் ஆகிட போறேன், அதெல்லாம் சொல்லிட்டு அடி உழுவும் போது அதெல்லாம் சொல்லிட்டு வரும். உண்மையான மனம் திரும்புதலுக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு வந்து மாறுற மனம திருப்பி அதே பாவம் தான். அந்த அடியெல்லாம் நின்ன பிறகு, மனசாட்சி உதெல்லாம் நின்ன பிறகு, கம்யூனியன் எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அதே பாவம் தான். அது இல்ல, அது ஃபாரோவுடைய மனம் திரும்புதல். 7 அசுத்தாவி வந்து ரொம்ப நாள் அதை மறைச்சு வைக்க முடியாது, அந்த சாக்கடை வாழ்க்கையில எல்லாம் கொட்டத்த ஆரம்பிக்கும் சீக்கிரம். வருஷம் கணக்குல மறைக்கலாம், ஒரு நாள் பயங்கரமா வெளியே வரும், அது ரொம்ப நாள் மறைக்க முடியாது. உண்மையான மனம் திரும்புதல் பாவம், தேவன் பாவத்தின் மேல வெறுப்பு, அந்த பாவத்தின் மேல என் இருதயத்துல வெறுப்பு. ஏன் அந்த பாவத்தை வந்து கடவுள் மூஞ்சில சாணிய போய் அசிங்கத்தை போய் பூசுற மாதிரிங்க பாவம் நான் செய்யும் போது, அவரை போட்டு காரி துப்புற மாதிரி அவர் மூஞ்சில, எவ்வளவு நல்லது செஞ்சு டெய்லி அவரு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராரு, அவரை போட்டு காரி துப்புற மாதிரி பாவம், அவர் அருவறுக்கிற அவர் இருதயத்தையே உடைக்கிற மாதிரி பாவம். அப்படி அந்த பாவத்தை பார்த்து பாவத்தின் மேல வெறுப்பு இருக்கணும், அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அடையாளம். ஃபாரோக்கு அது இருந்துச்சா? இந்த தடவை பாவம் செஞ்ச, ஏன் மாட்டிக்கிட்டேன்னு பாவம் செஞ்ச. உண்மையான மனம் திரும்புதல் நம்ம கன்ஃபெஷன்ல என்ன போட்டிருக்கு? பாவத்தை குறித்த மெய்யான உணர்வோடு, அப்பா நான் பிறந்ததே பாவம், செஞ்சதெல்லாம் பாவோன்ற உணர்வோடு பாவத்தை வெறுத்து, வருது பாருங்களா, அதுல பாவத்தை வெறுத்து கீழ்ப்படிதலை முழு நோக்கமாக கொண்டு தேவன் பக்கம் திரும்புற கிருபை, தேவன் பக்கம் திரும்பணும், திரும்புற கிருபை, அதாங்க மனம் திரும்புதல். தேவன் பக்கம் திரும்ப அது ஒரு கிருபை, கடவுள் கொடுத்தா தான் உண்டு. நம்மளே நம்மளை ஏமாத்திக்க கூடாது, எனக்கு உண்மையான மனம் திரும்புதல் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அது இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அந்த கிருபான்னு சொன்னீரே, அந்த உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு கூட ஆண்டவரே, எனக்கு உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஃபாரோவுடைய மனம் திரும்புதல வச்சு நாடகம் போடுறேன்னு எனக்கு தெரியுது, பாவத்தின் மேல எனக்கு வெறுப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது, அந்த கிருபையை கூட ஆண்டவரேன்னு கேட்டா அவரு ஓடி வந்து கொடுக்க மாட்டார், கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட உண்மையான மனம் திரும்புதல் தேவன் கொடுக்கட்டும். ஏன்னா இந்த உலகத்துல கோபாக்கின வரப்போகிறது, அதுல இருந்து தப்பிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார், மனம் திரும்புறவங்களை தான் காப்பாத்த போறார். ஜெபம் செய்வோம்.